Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Vakulabhiramam Srimat Tadangriyugalam
pranamami murna bhutam sharasya mahadahvaya Sri Bhakti Dara Kula Sekara Yogi Vahan Bhakta Angri Renu Parakalaya Dindra Mishran Sri Mataranku Samunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarvapapa Pranajanam Pranamo dukkha samanah tam namami harim param vasudeva sutam devam pamsa januram ardhanam devaki paramanandam krishnam vande jagadgurum
பூமண்ணு மாது கொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே வர்த்தமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை கதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் படிவழகு என் இதயத்துளவால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோபிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி பாலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு ஆழ்வார்கள் ஒருத்தர் அவர் பகவான் கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்றார் ஸ்ரீவல்லபா வரதா தயாபரா பக்த பிரியா இந்த மாதிரி எப்பொழுதும் உன்னுடைய பெயரையே நான் ஜபிச்சின்றிருக்கும்படியா என்ன பண்ணிடு அப்படின்ற வாழ்க்கையில நம்ம எல்லாரும் நிறைய வார்த்தைகள் பேசுறோம் காத்தாலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் விதவிதமான வார்த்தைகள் பேசணும் இந்த எல்லா வார்த்தைகளும் நமக்கு பிரயோஜனம் இருக்கான்னு தெரியறதில்லை பல வார்த்தைகள் நம்ம பேசுறதுனாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகளும் உண்டாகிறது வாயிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பலமுடையது அதான் பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள் சொல்லாத சொல்லுக்கு நீ எஜமான் சொன்ன சொல் உனக்கு எஜமான் ஒரு வார்த்தை விட்டு விட்டோம் வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தை நமக்கு எஜமானனா இருக்கும் அன்னைக்கு நீ சொன்ன பெரியவர் 10 வருஷம் கழிச்சு கூட குத்தி குத்தி காட்டுவாங்க நம்ம அந்த வார்த்தையை மனசுக்குள்ள வச்சிருந்தா கூட அவங்களுக்கு தெரியாது நம்ம மனசுக்குள்ள இருந்தா அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஒரு வார்த்தை வாயிலேந்து வந்துடுச்சுன்னா அதுக்கு நல்ல ஜாஸ்தி அது நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் யாராவது தப்பா சொல்லலாம் நடி ஒண்ணும் இல்ல கவலைப்படாதீங்க எல்லாம் மாறிடும்னு யாராவது துக்கத்தை இருக்கும்போது சொல்லுவோம் அவங்க 10 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க அன்னைக்கு அவங்க வந்தாங்க எல்லாம் மாறிடும் சொன்னாங்க அதுபடி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம மேல ஒரு மரியாதை அப்ப நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு மரியாதை அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சரியா இருக்கணும் உலகத்திலேயே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப நல்ல வார்த்தை எதுன்னா பகவானுடைய பெயர் தான் ஏன்னா அதனால கெடுதல் யாருக்கும் ஒரு காலத்திலேயுமே வராது பகவன் நாமம் நாமம் அப்படின்னா பெயர்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல யார் கடவுளுடைய பெயரை விடாம ஜபிச்சிருக்கார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தெய்வம் தான் நடத்துறது இப்ப நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருக்கு நமக்கே தெரியல நம்ம ஏன் இப்படி பிறந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் உலகத்துல இன்னும்
பதில் கிடைக்காத கேள்விகள் அப்படின்னு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஹிந்து தர்மம் சொல்லக்கூடிய ஒரே பதில், நம்முடைய போன பிறவிகள்லயே நம்ம பண்ணக்கூடிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரியாக இந்த ஜென்மாவில நம்முடையதான கர்ம வினைகள் மாறுறது. கணா மை போச்சு சவுண்டு, ஒண்ணு நான் கணத்துல பேசுற மாதிரி இருக்கு சவுண்டு ஒழுங்கால ராஜா. அப்ப நம்முடையதான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தைகள்லயும் தெய்வத்தினுடைய பெயர் ரொம்ப முக்கியம். ஏன் தெய்வத்தினுடைய பெயரை சொல்லணும் அப்படின்னா, சொல்ல 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 மேல அங்கு சொல்ல 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 அந்த வார்த்தைகள், அந்த பகவானுடைய பெயர் நம்ம மனசுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ற. ஏன்னா மனசுதான் நமக்கு பலகீனம் ஆயிடுறது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, அதுல பல விஷயங்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மனசுல ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு குழப்பம், எதிர்காலத்தை பத்திய ஒரு சந்தேகம், என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பலவிதமான நினைவுகள் ஓடிண்டே இருக்கு. இந்த மனசுடைய அதனுடைய இயல்பு என்னன்னா அது யோசனை பண்ணிட்டே இருக்கும். யோசனை பண்ணாம இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் யோசனை உண்டு, சின்ன குழந்தைக்கும் யோசனை உண்டு, பணக்காரனுக்கும் யோசனை உண்டு, ஏழைக்கு யோசனை உண்டு, எல்லாருக்குமே யோசனை. மனசுன்றது சிந்தனை செய்யறதுன்றது மனதினுடைய இயல்பு. அப்ப அது எது சிந்தனை பண்ணணும்னு பண்ண வைக்க வேண்டியது நம்முடைய இயல்பு. நம்ம மனச காட்டிலும் பெரியதான ஆத்மா ஜீவன் நமக்கு அப்படி. அந்த மனசு எதை நினைக்கணும்னு நம்ம தான் கொடுக்கணும். சில சந்தர்ப்பங்களை நாமே மாத்திக்கிறோம், இதெல்லாம் நினைக்க வேண்டாம், இதை நினைச்சு என்ன ஆக போறது அப்படின்னு மாத்திக்கிறோம். அந்த மனசு அழகா நிதானமா நம்பிக்கையோட தைரியமோட இருந்ததுன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்மளால சமாளிக்க முடியும், ஜெயிக்க முடியும். சின்ன எறும்பு தானே, நம்ம கொண்டு போய் தெரியாதனமா எறும்பு புத்தில கொண்டு கால் வச்சுடுறோம் வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு தைரியமா நம்ம கால் மேல ஏறி ஒரு கடி கடிக்கிறது. எறும்பு கடிச்சா ஆ அப்படின்னு காலை உதறணும், பாம்பு கடிச்சா மாதிரி. அது எறும்பு நசிக்கினா செத்து போயிடும். அது உடம்பே இவ்வளவுதான், அதுக்கு உடம்பு இவ்வளவு, அதுல ஒரு முகம், அதுல ஒரு வாய், அதுக்குள்ள ஒரு பல்லு, அந்த பல்ல வச்சு ஒரு கடி கடிக்கிறது, நமக்கு உரைக்கிறோம் ஆ வலிக்கிறதுன்றோம். இப்ப எறும்புக்கும் ஒரு சக்தி உண்டு. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு சக்தியை தெய்வம் கொடுத்திருக்கு. மனிதர்களுக்கு அபரிமிதமான சக்தி. உலகத்தை பார்த்தோம்னா பல விஷயங்களை தீர்மானிக்கிற மனுஷன் தான். இப்ப காடு எவ்வளவு இருக்கணும் தீர்மானிக்கிறது, காட்டுல இருக்க விலங்குகளோ மரங்களோ இல்ல, நம்ம தானே தீர்மானிக்கணும். எத்தனை விஷயங்கள் பாருங்க, கடலுடைய ஆழத்துக்கு போயாச்சு, பூமியை சுத்துற மாதிரி சேட்டலைட் விட்டாச்சு, எல்லாமே மனிதனுடைய கண்ட்ரோல்ல வர அளவுக்கு மனிதனுக்கு அபரிமிதமான சக்தி கொட்டி கிடக்கு. இந்த அபரிமிதமான சக்திய நம்ம வாழ்க்கைக்கு நாம உபயோகப்படுத்திக்கணும். நம்ம சக்தி எங்கிருந்தோ தேட வேண்டாம், எங்கிருந்தோ வர வேண்டாம், எல்லாம் நமக்குள்ளேயே அவ்வளவு சக்தியும் கொட்டி கிடக்கு. இப்ப நாளை காலத்துல எழுந்துக்க போறோம் நினைச்சிட்டு தானே படுக்கிறோம், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், அதாவது ஒரு வீடு கட்டணும், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், பல விஷயங்கள் நம்ம யோசிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடிஞ்சிருக்கு. அப்ப நமக்குள்ள ஒரு சக்தி என்னைக்குமே இருக்கு. இந்த சக்தி குறையறதே கிடையாது. நம்ம 5 வயசுல இருந்தாலும் அதே சக்தி தான், 15 வயசு வந்தாலும் அதே சக்தி தான், 25 வயசுலயும் அதே சக்தி தான், 55 வயசுலயும் அதே சக்தி தான், 75 நமக்கு 100 வயசு ஆனாலும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உற்சாகம், அந்த உத்வேகம், இந்த சக்தி என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்க போறோம். அந்த தெய்வீக சக்திய நம்ம வாழ்க்கைக்கு நாம உபயோகப்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த தெய்வீக சக்தியை உபயோகப்படுத்திக்கிறதுக்காகத்தான் பகவானுடைய நாம ஜபம். இப்ப எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு, ஆனா நமக்கு வேர்க்கிறது. உடனே என்ன பண்ணுவோம், ஃபேன் சுவிட்ச் போடுறோம், போட்டோன்னா ஃபேன் சுத்துறது, நம்ம மேல காத்து படுறது அப்பாரா அப்படின்றோம். ஃபேன் ஒண்ணும் காற்ற உற்பத்தி பண்ணல, ஏற்கனவே காத்து அங்க இருக்கு, அது சுத்தி அந்த காத்து நேரம் நம்ம மேல தள்ளுறது, அப்பாரா அந்த வேர்வை அடங்கிறது, சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நம்மளை சுத்தி தெய்வீகம், தெய்வீக சக்தி, தெய்வ சக்தின்றது எப்பொழுதுமே 365 நாளும் 24 மணி நேரமும் நம்மளை விட்டு நீங்காம இருந்துட்டே இருக்கு. தெய்வம் கோவில்லையும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. நம்ம தெய்வத்தை விட்டு தனியா இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. எங்க நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் தெய்வமானது நம்ம கூட தான் இருக்கு. முதல்ல நல்லா ஞாபகம், தெய்வம் என்ன கஷ்டப்படுத்துறதோ? தெய்வம் நம்மளை கஷ்டப்படுத்தவே இல்லை. நம்முடைய கர்ம வினைகள்னாலே நாம கஷ்டப்படுறோம். தெய்வம் தன்னுடைய கருணையினாலே இந்த கஷ்டங்களை புரிய வச்சு நம்மளை பக்குவப்படுத்தி மேல கொண்டு வரும். பல விஷயங்கள் பார்த்தோம்னா நாம கஷ்டம்னு சொல்றது அந்த சமயத்துல பக்குவம் இல்லாததுனால உண்டாகக்கூடிய மனசு. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போக சொன்னா அப்பா அம்மா சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராவது சந்தோஷமான பள்ளிக்கூடம் போயிருக்கும்? யாராவது சந்தோஷமா பள்ளிக்கூடம் போயிருக்குன்னு கை தூக்குங்க பாக்கலாம். சத்தியமா இருக்க அழுதுண்டு, ஐயோ என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்களே, நான் வீட்டை எவ்வளவு சந்தோஷமா விளையாடி இருந்திருக்கேன், டீச்சர் என்னடா ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கறாங்களே, உள்ள அழுதெழுது அழுதெழுது அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, டீச்சர் திட்டுவாங்க, இப்படிதான். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறமா அந்த படிப்பு அவ்வளவு பிரயோஜனம் கொடுக்கறது அப்படின்னு நமக்கு தெரியுது. சின்ன வயசுல வீட்டுல பெண் பிள்ளையா இருக்கும் போது அம்மா இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ணு அப்படின்னு, அப்பெல்லாம் கோபம் கோபமா வரும். என் வேலை வாங்குறாங்க, நிம்மதியா இருக்காங்களா இந்த வீட்டுல, எல்லாம் கோபமாகும். ஆனா கல்யாணம் ஆன பிறகு வீட்டு வேலையெல்லாம் பண்ணும் பொழுது அன்னைக்கு அம்மா சொன்னது நியாயம்தான். கல்யாணம் ஆன பிறகு அம்மா அருமையே தெரியும், புள்ள பெற்ற பிறகுதான் அப்பா அம்மா அருமையே தெரியும். அது வளர்க்கும் போது நிஜமாவே எங்க அம்மா அப்பா தெய்வம் அப்பதான் புரியும். நம்ம பிள்ளைகளா இருக்கமோ புரியாது, நமக்கு பிள்ளைகள் கூட நம்மள நாள் படுத்தும் பாருங்க, அப்பதான் ஐயோ எங்க அம்மா அப்பா எவ்வளவோ நல்லவங்க அப்படின்னு அப்பதான் தோணும். உலகத்துல எப்பொழுதுமே ஒரு விஷயம் கடந்து போன பிறகுதான் நமக்கு எல்லாம் புரியும். பள்ளிக்கூடம் நின்ற பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போலாமே தோணும். 40-50 வயசுல பள்ளிக்கூடம் போறது ரொம்ப ஆசையா இருக்கும், யாரும் சேர்க்க மாட்டாங்களே. அது 5 வயசுலயோ 10 வயசுலயோ 15 வயசுலயோ பள்ளிக்கூடம் போகிறதுனா கசக்கும். எப்பொழுதுமே உலகத்தினுடைய சுபாவம் இதுதான். நம்ம மனச சந்தோஷமா திருப்தியா தைரியமா நம்பிக்கையோட வச்சுக்கிறதுக்காகத்தான் பல விதமான வழிகளை நம்முடைய இந்து தர்மம் சொல்லி வச்சிருக்கு. எல்லாம் அவ்வளவு விதமான முறைகள், அத்தனை விதமான முறைகளும் சொல்லி வச்சு நம்மளுடைய மனசை நீ நிம்மதியா வச்சுக்கோ, தைரியமா வச்சுக்கோ, தெய்வம் உன் கூட தான் இருக்குன்னு பல விதத்துல சொல்லியிருக்கு. அதுல ஒரு வழிதான் கலியுகத்துக்கு நாம ஜபம், விடாம பகவானுடைய பெயரை ஜபிச்சுட்டே இருக்க. கடவுளுடைய பெயரை ஜபிக்கிறதுக்கு நேரமோ காலமோ இடமோ வயசோ ஜாதியோ எதுவுமே முக்கியம் இல்லை. குளிச்சுட்டுதான் சொல்லணும்னு கூட கிடையாது, நீங்க பல் தேய்க்கும் பொழுது கூட சொல்லலாம், படுக்கையில படுத்துட்டு கூட கிருஷ்ணான்னு சொல்லலாம், தெருவில் நடக்கும் பொழுது சொல்லலாம், ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகும் பொழுது சொல்லலாம், வீட்டு வேலைகள் பண்ணும் பொழுது சொல்லலாம், துணி துவைக்கும் பொழுது சொல்லலாம், ஆவீட்டு வேலை பண்ணும் பொழுது சொல்லலாம். எப்படி நம்ம மனசுக்குள்ள சிந்தனைகள் ஓடிண்டே தான் இருக்கும். சிந்தனை இல்லாம மனசு எப்ப இருக்குன்னா தூங்கும் போது மட்டும்தான். அப்ப கனவு காணாம இருந்தா, கனவு வராம இருந்தா அப்பதான் மனசு, நம்மளே சொல்லுவோம் கொஞ்ச நேரம் அண்ணா தூங்கினோ வச்சுக்கோங்களேன், பாடம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தூங்கி எழுந்தா மூளையே சரியா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் விட்டு போச்சு இல்லையா, எத்தனைக்கு எத்தனை தேவையில்லாத நினைவுகள்லாம் நம்மள விட்டு போகிறதோ அத்தனைக்கு அத்தனை மனசுல நிம்மதி சமாதம். இந்த நாமஜபம் பண்ணிட்டே வரும்பொழுது எந்த நினைவுகள்லாம் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறதோ அந்த நினைவுகள்லாம் மாறிண்டே வரும். அதுக்காகத்தான் நாம ஜபம் பண்றது. அதுலயும் கிருஷ்ணா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. கிருஷ்ணா அப்படின்னாலே ஆகர்ஷணம் அர்த்தம். ஆகர்ஷணா நம்மள வசீகரிக்கிறது, அந்த நாமமே நம்மள வசீகரிக்கிறது. கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு ஆனந்தத்தின் விளை நிலம் அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம் விளையக்கூடிய நிலம் அந்த கிருஷ்ணான்ற வார்த்தை. ஒரு குயில் கூவுறது வச்சுக்கோங்களேன், சப்தம் கேட்கறது எவ்வளவு நேரம் நல்லா இருக்கு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூவினா கூட குயில் கூவுறது நல்லா இருக்கும். அதே தெரியல ஒரு நாய் நம்ம வீட்டு வாசல் உட்கார 2 நிமிஷம் குலைக்கட்டுமே, அடுத்த நிமிஷம் கட்டையோ கல்லோ தூக்கிட்டு ஊறும். பரவாயில்ல அது பாட்டு கத்திட்டு போறதுன்னு விடுவோமா, ரெண்டு சமயத்துல நாய் அழுகும். கேக்குறாக நான் என்னமா அழறதுன்னா தோன்றது இல்லையே, உடனே போ, நீ எங்க வேணா போய் என் வீட்டு வாசல் அப்படிதானே. அப்ப சில சில சப்தங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கு மனிதர்களுக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணா அப்படின்ற அந்த சப்தம் நமக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறதாம். கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு கலர்னு அர்த்தம். கருப்பா இருக்கிறவனுக்கு தான் கிருஷ்ணா அப்படின்னு பேர் வைக்கிறார் கர்க மகரிஷி. அந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவு நல்லது. ஒரு குரு இருந்தார், அவர் பல ஊர்கள்ல போய் பல ஜனங்களுக்கு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வாங்கோ, உங்க கடமைகள் எல்லாம் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வாங்கோ, எது வந்தாலும் கவலைப்படாதீங்கோ, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கிறது. நம்மளுடைய மனசுல இதெல்லாம் கெடுதல்னு ஒரு காலத்தை நினைப்போம், கொஞ்ச காலங்கள் கழிச்சு அது நல்லது அப்படின்னு புரிஞ்சுப்போம். இது மனசனுடைய சுபாவம். அவர் எல்லாருக்கும் போய் நிறைய கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ, நிச்சயமா கடவுள் கூட இருக்கா, உங்க வாழ்க்கை நல்ல ரீதியில தான் பயின்றிருக்கு, நிச்சயமா இன்னும் நன்னா தான் இருப்பீங்க, கவலையே பட வேண்டாம் அப்படின்னு அழகா சொல்லிட்டு இருக்க. ஒரு சந்தர்ப்பத்துல அவர் ஒரு ஊருக்கு போற, அப்ப அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவரோட வர்றார்கள். டெய்லி அழகா நிறைய கிருஷ்ணனுடைய கதைகள், பகவானுடைய விஷயங்கள், சந்தோஷமா வாழறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஒரு நாள் வீதியில தெருவில் இறங்கி நிறைய பேரோட சேர்ந்து பஜனை பண்ணிட்டு போற, தெருவில் எல்லாம் பஜனை பண்றதுன்னு உண்டு. எதுக்குன்னா வந்து வர முடியாதவர்கள்லாம் அந்த நாமம் கேட்கணும், பகவானுடைய அந்த நாம சங்கீர்த்தனம் கேட்டா அவர்களுக்கு நல்லது, எந்த இடத்துல நாமம் ஜபிக்கிறார்களோ அந்த இடமே நல்லா இருக்கும், அதனால நாமம் ஜபிச்சென்று அப்படி வீதிகள்ல போறார்கள். ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ஆத்மானந்தமே ராம பஜோ ரே, ஆத்மானந்தமே ராம பஜோ ரே, அதாவது ராமா ராமா ராமான்னு பஜனை பண்ணு, ஆத்மாவுக்கு ஆனந்தம் தரக்கூடியது அந்த ராமநாமம், அதனால பஜனை பண்ணுன்னு அர்த்தம். ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ஆத்மானந்தமே ராம பஜோ ரே, ஆத்மானந்தமே ராம பஜோ ரே, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ ரே, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ ரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோ ரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோ ரே, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வா. பிரேமைனா அன்புன்னு அர்த்தம். அந்த அன்பினுடைய ஆனந்தத்தெல்லாம் நீ அனுபவிக்க முடியும், அதனால கிருஷ்ணான்னு பஜனை பண்ணிடுவா. கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ ரே, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ ரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோ ரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோ ரே, பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோ ரே, ரங்க
ரங்கபஜோரே
நேத்ரானந்தமே
ரங்கபஜோரே
நேத்ரம்னா கண்கள் ரங்கா 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 அப்படின்னு சொன்னோம்னா பகவானுடைய கண்கள்லேருந்து நமக்கு ஒரு கருணை கிடைக்குமா. இப்ப அவர் அம்மா வந்து குழந்தை எவ்வளவு ஆசையோட அன்போட ஒரு தாய்மையோட பாக்குறாள்லயே அதுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் பண்ணணும், அதனுடைய கஷ்டங்கள்லாம் மாறணும், அது கஷ்டம் இல்லாம இருக்கணும்னு ஒரு அம்மாவுடைய கண்கள்ல வாத்சல்யம்னு சொல்லுவோம். அந்த அம்மாவுடைய அன்பு அப்படியே வழியிறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரங்கா 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 அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுடைய கண்கள்லேருந்து அந்த ஆனந்தம் நமக்கு அப்படியே கிடைக்கிறோம். ரங்கபஜோ ரங்கபஜோ ரங்கபஜோரே ரங்கபஜோ ரங்கபஜோ ரங்கபஜோரே நேத்ரானந்தமே ரங்கபஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல பஜோரே விட்டல் 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 அப்படின்னு சொன்னா மோக்ஷம், மோக்ஷம்னா விடுதலை, எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்தும் விடுதலை, எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் விடுதலை, எல்லா விதமான குழப்பங்கள்லேருந்தும் விடுதலை, எல்லா விதமான பாவங்கள்லிருந்தும் விடுதலை, எல்லாத்திலேருந்தும் விடுதலை கொடுத்து சந்தோஷமா இருக்க வைப்பானா விட்டலன். அதனாலதான் விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோரே ஆத்மானந்தமே ராம பஜோரே ஆத்மானந்தமே ராம பஜோரே கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோரே கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோரே பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோரே பிரேமானந்தமே கிருஷ்ண பஜோரே ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோரே ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோரே ரங்க பஜோ ரங்க பஜோ ரங்க பஜோரே நேத்ரானந்தமே ரங்க பஜோரே சாரந்தமே ரங்க பஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோரே விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோரே மோக்ஷானந்தமே 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 விட்டல் பஜோரே இப்படி ஆனந்தமா பஜனை பாடிட்டு பல வீதிகள்ல அவங்க போறாங்க. இந்த குருவும் பல சிஷ்யர்களுமா கூட இப்படி நீதியில பஜனை பண்ணிட்டு போறார்கள். அப்படி போகிற சமயத்துல ஒரு வீதியில நுழையாம எல்லாரும் திரும்பறா. இப்ப குரு கேட்கல, ஏன் நம்ம அந்த வீதிக்கு போகல, ஏன் அந்த தெருவுக்கு போகல அப்படின்றாரு. இல்ல அந்த தெரு வேண்டாம். உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் அந்த தெரு வேண்டாம், எல்லா இடத்துலயும் பகவானுடைய பெயரை ஜெபிக்கலாமே, அந்த தெரு மட்டும் ஏன் வேண்டாம் அப்படின்றாரு. இல்ல அங்க ஒருத்தருக்கு அவனுக்கு கடவுள் எல்லாம் பிடிக்காது, யாராவது இந்த மாதிரி எல்லாம் பஜனை எல்லாம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப அவங்களை கேவலப்படுத்துவான், அதனால அவர் சொன்னார் அது அவனுக்கு தெரியுது அவ்வளவுதானே, அதுக்காக அவனை ஒதுக்க வைக்க முடியுமா, எத்தனையோ பேர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற, அதனால அவனுக்கு காத்து வீசாம இருக்கா, அவனுக்காக சூரியன் உதிக்காம இருக்கா, அவனுடைய தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம இருக்கா, இல்லையே. அப்ப கடவுள் மறுப்புன்றது அவனுடைய இயல்பு, அவனுக்கு தெரியாதனம் கூட இருக்கலாம் இல்லையா. பல விஷயங்கள் நமக்கு இப்ப புரியல அப்படின்னா அதை மறுத்து சொல்லுவோம். ஏதோ ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஏதோ ஒரு தெரு பேர் சொல்றாங்க வச்சுக்கோங்க, நமக்கு அந்த ஊரே தெரியாது, யாரா அந்த இடத்துல ஒரு தெரு இருக்குன்னா இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியும், நமக்கு அனுபவம் இல்ல. அதனால அந்த குரு சொன்னாரு, இல்ல அவனுக்கு தெரியல அவ்வளவுதானே, இல்ல அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், முரடன், ரொம்ப கேவலப்படுத்துவான், அதனாலதான் நாங்க யாருமே அந்த பக்கம் போகிறது இப்படி ஒதுக்கி வைக்க கூடிய கூடாது. எல்லாரும் நம்ம மனிதர்கள் தானே, எல்லாரும் ஒரே பூமியில வாழ்றவர்கள் தானே, எல்லாரும் அதே பூமியில அதே காற்ற சுவாசிச்சுண்டு அந்த பூமியில தானே நடந்துட்டு ஓடிண்டு எல்லாரும் வாழ்க்கை நடத்துறோம். அவனும் பகவானுடைய குழந்தை தான். அவன் சொன்னா இல்ல, அவங்க எல்லாமே ரொம்ப அசிங்கமா பேசுவான், எங்களால முடியாது. கடவுள்லப்பா, எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள், அத்தனை பேரும், நம்ம யாரும் பாதிகள் கிடையவே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அத்தனை பேரும் கடவுளுடைய குழந்தைகள். அதனால அந்த குரு சொன்னால் அவனும் கடவுளுடைய குழந்தை தான், போவோம். அவன் எவ்வளவோ சொன்ன, அவர் சொன்னார் இல்ல அந்த திருவிழ போய்தான் ஆகணும் அப்படி அழகா போயாச்சு. பஜனை பண்ணிட்டு அந்த தெருவில் இவன் வீடுதான் முக்கியமா இருக்கு, மத்த யாரும் பெருசா இல்ல. அழகா போனவொடனே பாதி வேணும் இடுப்புல கை வச்சு வந்து நின்றுட்டான், அப்படியே திரும்பி போங்க, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது, ஊரை ஏமாத்துறதுக்கு அலையிறீங்களா அப்படின்னு. அவர் சிரிச்சார், நாங்க ஏமாத்துறோம் நீ எப்படி சொல்ற, அதை சொல்லு, ஏமாத்துறோம்னு ஒரு தீர்மானம் நீ சொல்றேன்னா அதுக்கு ஏதானோ நியாயமான காரணங்கள் இருக்கணுமே, ஏன்னா நியாயமான காரணங்கள் நம்ம மனசை பொறுத்திருக்கு, நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி சிலது நியாயம் சிலது அநியாயம் அப்படின்னு சொல்லுங்க. கொசு அடிக்கிறது நியாயமா அநியாயமா பதில் சொல்லுங்க. கொசு அடிக்கிறது நியாயமா அநியாயமா? நியாயமா, நிச்சயமா, தீர்மானமா? திருவிழா போடுற குழந்தை அடிச்சா ஏன், குழந்தை அடிச்சா அநியாயம், கொசு அடிச்சா நியாயம், எப்படி? அப்ப நமக்கு ஏத்த மாதிரி நியாய அநியாயங்கள் மாறுறது இல்லையா? நமக்கு கொசுவனால பிரயோஜனம் இல்லை, அதனால உபதிரவம் நம்ம நினைச்சிருக்கிறதுனால அது அநியாயம் இல்லைன்னு முடிவு பண்றோம் இல்லையா. நம்ம வாடகை அடிக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள் நமக்கு கஷ்டம் கொடுக்கறதோ அதெல்லாம் அழிக்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு நம்ம தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அதே பரமபரம சாதுக்கள்லாம் இருக்கார் இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், காஞ்சி மகா பெரியவர், இவெல்லாம் கொசுவை கூட அடிக்க மாட்டார், அப்படி தள்ளி விடுவார், அதனால உட்கார்ந்த கூட அப்படியே தள்ளி விடுவார், அடிக்க கூட மாட்டார். அது ஒரு உயிர் தானே, அந்த உயிருக்கும் வாழறதுக்கு அதிகாரம் இருக்கே அப்படின்னு அவர் கேட்டார். சரி, கடவுள் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க, என்ன காரணம் சொன்னா, உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, எத்தனையோ பேர் பார்க்கலாம், உடல் ஊனமுற்றவர்களா இருக்காங்க, கடவுள் இருந்தா ஏன் அப்படி நடக்கிறது, ஒரு நியாயமான கேள்விதானே. அப்ப அந்த குரு சொன்னார், அப்ப அவனுடைய கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு, இந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இந்த ஊனமுற்றவர்கள் பிறக்கிறான், ஆனா அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு சக்தியை தெய்வம் கொடுத்துடுறது. நீங்க நல்லா பாருங்க, கண்ணு தெரியாதவங்க யாரு தடுக்கி விழுந்தோ, சோஃபால இடிச்சுண்டோ, கதவுல மோதிண்டோ நீங்க பார்க்க முடியாது. கண்ணு தெரிஞ்ச நம்ம தான் சோஃபால இடிச்சுப்போம், கட்டில இடிச்சுப்போம், கதவுல இடிச்சுப்போம், இடிச்சுட்டு கதவு இடிச்சதுன்னு அது அங்கேயேதான் இருக்கு பல வருஷமா. சோஃபா கதா கரண கதா வைரதா தெரியாதே இல்ல, பொய்னு அது என் கூட கூட பேசிட்டு இருக்குப்பா. அந்த இது கம்மி பண்ணாதா, அந்த பாச அந்த கதவு கண்ணா ரொம்ப கம்மி பண்ற ராஜா, சவுண்டே வரல ஐயா, கொஞ்சம் பாருங்கயா. அந்த கதவோ இல்லாட்டி அந்த கட்டிலோ அது இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு, நம்ம நம்முடைய கவனக்குறவனால இடிச்சுண்டு, அங்க சவுண்ட் வரலையா, கவனக்குறவனால இடிச்சுண்டு அது இடிச்சது அப்படின்னு பழி போடுறோம். ஆனா கண் தெரியாதவர்கள் பாருங்க, நம்ம சமயத்தை 20 ரூபா 10 ரூபா மாத்தி கொடுத்துருவோம், கண்ட்ரி அவர்கள் தடவி பார்த்தே கண்டுபிடிச்சுவாங்க, இது 10 ரூபா தான், 20 ரூபா தான், இது 50 ரூபா தான், நமக்கு இன்னும் செல்லாத நோட்டு தெரியாது, அவர்கள் தடவி பார்த்து செல்லாத நோட்டு, நல்ல நோட்டு இல்ல, கள்ள நோட்டுன்னு கண் தெரியாத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவார். நீங்க 1000 ரூபா தடவி பார்த்தா உங்களை கண்டுபிடிக்க முடியாது, கண்ட்ரியாவது ரொம்ப அழகா இது கள்ள நோட்டு அப்படின்னு எடுத்துருவா. நீங்க நடுவில் வெத்த தாள் வச்சு கொடுங்களேன், அழகா இது வெத்து தாள் இல்ல பிரிண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். எதனால பார்த்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கு, மனோதைரியமும் ஜாஸ்தி இருக்கு, வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மனசு அவர்களுக்கு இருக்கு. அதனால சொன்னார், அப்பா அவனுடைய கர்ம வினையினால அப்படி நடக்கிறது. உடனே அவன் சிரிச்சான், சரி கஷ்டங்கள்லாம் ஏன் வருது, அதுவும் கர்ம வினைகள்னால வருது, அதை மாத்திக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கான சக்தியை தெய்வம் கொடுத்திருக்கு, இப்போ உழைக்கிறதுக்குன்னு உடம்ப கொடுத்திருக்கு, நிறைய விஷயங்கள் தெய்வம் கொடுத்திருக்கு, அதை உபயோகப்படுத்தாத நம்முடைய தப்பு தானே. சூரியன் டெய்லி 6 மணிக்கு வந்துடுறது, நம்ம 8 மணிக்கு எழுந்தோம்னா நம்முடைய குத்தமா சூரியனுடைய குத்தமா, நம்ம 6 மணிக்கு எழுந்துக்கணும், சூரியன் நான் 8 மணிக்கு எழுந்துக்கணும், அப்பதான் சூரிய உதயம் வரணும்னு சொன்னா பைத்தியகாரத்தம். அப்போ உலகம் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும், கடவுள் பெயரை சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரியும், நம்ம வந்த நோக்கம் புரியும், கடவுள் அடைய முடியும் அப்படின்னா சொன்னான். உடனே சொன்னா, கடவுள் இருக்கான்ற பட்சத்துல ஒண்ணுமே பண்ண வேண்டாமே, நம்ம பாட்டுக்கு அப்படியே இருக்க வேண்டியதுதான். அவர் சொன்னார், கடவுள் அந்த மாதிரி உலகத்தை எதையுமே படைக்கல, சூரியனுக்கும் அதுக்கு வேலையை கொடுத்திருக்காரு, பூமிக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அதற்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைகளை பண்ணிட்டே வரணும். மனிதன் கூடவே தெய்வ சிந்தனை பண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையில பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரிப்பா உனக்கு இதெல்லாம் புரியணும்னா நீ விடாம கிருஷ்ணான்னு சொல்லு அப்படின்னு அவனுடைய அரங்க பார்த்தான். கிருஷ்ணான்னு நானு அவனுக்கு ரொம்ப ஆசை, வேலையை பார்த்துட்டு அப்படின்னு உடனே சிரிச்சா, கை கூப்பின ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே சொல்ல மாட்டேனாலும் சொல்லிட்டே இல்லையா, கிருஷ்ணான்னு நானாவது சொல்றதாவது. அவர் சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிருஷ்ண நாமம் நீ சொல்லிருக்க பாரு, இதுக்கு என்ன விலை என்ன மரியாதைன்னு யாருக்கும் தெரியாது, எந்த காரணத்தை கொண்டும் இத சாதாரணமா விட்டுடாதேன்னு. ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல இன்னைக்காவது உனக்கு இந்த நாமத்தினால ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டு கொடுத்துடாதே, இது அவ்வளவு விலையுடைய இன்னைக்கு இந்த க்ஷணம் நீ சொன்ன கிருஷ்ணான்ற இந்த வார்த்தை உனக்கு அவ்வளவு நன்மையை பண்ணக்கூடியது, விட்டுடாதே. அவன் திருச்சி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புற வழிய பாருங்க. கூட வந்தவர்கள் ரொம்ப வருத்தம், அவங்க ரொம்ப அவமானப்படுத்திட்டான், நீங்க தெருவுக்கு வர வேண்டாம் நாங்க சொன்னோமே, அவர் சொன்னார், அவனை அவமானப்படுத்துறா இல்லையான்றது முடிவு பண்றது நான் தான். ஏ இது அவமானம், இது பெருமை, நம்ம தானே தீர்மானிக்கிறோம், சொல்றவர்களை பொறுத்து இல்ல. சமயத்துல குழந்தைகள் நம்ம வந்து அடமுட்டா பயலேன்னு கொஞ்சம் எவ்வளவு அழகா குழந்தை சிரிக்கிறது, முட்டா பயலே சொல்லிட்டீங்கன்னா அழகுதா இல்லையா? முட்டா பயில்றது கிண்டல் பண்ற வார்த்தை தானே அடமுட்டாளு. ஆனா அது எவ்வளவு என்ஜாய் பண்றது, எத்தனை சமயத்துல குழந்தை கிண்டல் பண்ணிதான், பரிகாசம் பண்ணிதான் பேசணும். ஆனா அது என்ன அழகா சிரிக்கிறது. அப்ப நம்முடைய அன்பை பார்த்து இந்த முட்டா பயலேன்ற வார்த்தையை கூட அது தன்னை கொஞ்சம் வார்த்தையா எடுத்துக்கிறது இல்லையா? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எடுத்துக்கணும் தீர்மானிக்கிறது நம்ம தான், யாரோ இல்லை. அதனால அவர் சொன்ன, அவன் அவமானப்படுத்தினான் நான் எப்படி சொல்ல முடியும், அவன் அவமானமே படுத்துறேன். அவன் சந்தேகங்களை அவன் கேட்கணும், அவனுக்கு இது புரியல. ஆனா எது எப்படியோ, உங்களுக்கு அவமானமா இருக்கட்டும் எனக்கு அது சாதாரண ஒரு ஆணவனும் பேசினோம், எது எப்படியோ அவன் இன்னைக்கு கிருஷ்ணான்னு சொல்லிட்டான், எனக்கு அது போதும். இன்னைக்கு அவன் கிருஷ்ணான்னு சொல்லிட்டான், நிச்சயமாகவே இதனுடைய பயன் ஒரு நாள் அவனுக்கு தெரியும்னுட்டான். அழகா கிளம்பி போயாச்சு எல்லாரும் அந்த திருவிழா. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கா. இப்பெல்லாம் அப்படி பாக்குறேன், யாரா வந்தா ஒண்ணும் சொல்றது இல்ல, என்னத்துக்கு ஒவ்வொருத்தருக்கா போய் பேசிட்டு. அவனுக்கு என்னடானா, இவரை பேசி இவரை டென்ஷன் ஆக்க முடியலன்னு அவனுக்கு கவலை. டென்ஷன் ஆகி நாலு கத்து கத்துவாரு, போடா நீ உருப்பிட மாட்டா, சாபம் கொடுப்பா அப்படிலாம் பார்த்தா இவர் கண்டுக்கவே இல்லையா. அவனுக்கு அதுவே மனசுல ஒரு உறுத்தல உட்காந்துருச்சு, எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், அவர் பாட்டுக்கு வீடு அவருக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு போறாரு, நான் போய் எதுக்கு அதை சொல்லணும். ஒரு மாற்றம் இந்த மனசு இருக்கு இல்லையா. நம்ம எந்தெந்த விஷயத்த நம்ம யாராவது கோபத்தை யாராவது பேசினா உடனே கோபத்தை கத்தும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. நல்லா ஞாபகம், கொஞ்ச நேரம் நீங்க நிதானமா இருந்ததுன்னா தானாகவே கோபப்படுறவர்களே நம்ம அனாவசியமா கோபப்பட்டுட்டோமா அப்படின்னு புரிஞ்சு பாருங்க. கூட கூட பேசும் பொழுதுதான் நமக்கு இங்க நிற்கும். யாராவது திட்டாங்க உடனே அந்த அடுத்த வார்த்தை நம்ம இங்கே விட்டாதான் நமக்கு ஒரு சமாதானம். அப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் நிதானமா ஆயிட்டோம்னாலே பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் தானாவே சரியா போயிடும். உலகத்துல முன்ன பின்ன தெரியாதவர்களிடத்துல கூட விட்டு கொடுக்குறோம். ரொம்ப நெருங்கின இடத்துல அவங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இதுதான் பெரிய தப்பு. பஸ்லயோ ட்ரெயின்லயோ முன்ன பின்ன தெரியாதவர்களை கூட சாரி டக்குன்னு சொல்லிடுவோம், ரொம்ப அழகா சாதாரணமா விட்டு கொடுத்துருவோம். நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கோம்னு நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவங்க விட்டு கொடுக்கூடாவா, யாரோ சம்பந்தமே இல்ல, எப்பயோ பாக்குற யார்கிட்டயோ விட்டு கொடுக்கும்போது நம்முடைய அக்கா தங்க கிட்டயோ அண்ணன் தம்பி கிட்டயோ கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ குழந்தைகள் கிட்டயோ தாத்தா பாட்டி கிட்டயோ பந்துக்கள் கிட்டயோ விட்டு கொடுக்கறதுனால நம்ம தோத்து போகிறது இல்லை. விட்டு கொடுத்ததுனால கெட்டு போனவர்கள் யாரும் கிடையாது. நல்லா ஞாபகம், விட்டு கொடுத்து கெட்டு போனேன்னு ஒருத்தருமே கிடையாது உலகத்துல இன்னி வரைக்குமே. அந்த நிமிஷம் அவர்கள் ஜெயிச்சான்னு நினைச்சுக்கிட்டு போட்டமே, நான் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சுக்கிட்டோமே, அன்புதானே ஜெயிக்கும். உலகத்தை உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கள், இன்னி வரைக்கும் அன்புனால உங்க உள்ளத்தை ஜெயிச்சவாழ தான் பெருசா ஒரு அவசரத்தை கொண்டு வச்சிருக்கேன். அன்புதான உலகத்துல வசத்தி, அவசரத்துல சொல்ற வார்த்தைகளோ கோபமோ அது பெருசே கிடையாது. நல்லா ஞாபகம், அதனால கோபம் வந்தா சத்தம் போடணும்னு இல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நெல்லுங்க, கொஞ்ச நேரம் நீ தானா மாறும். சண்டை போட்டு ஜாஸ்தி ஆக்கின்னு இருக்கும் அவன் பார்த்து. அதுக்கப்புறம் யாராவது திருவிழா பஜனை பண்ணிட்டு வந்தா கூட ஒன்னும் சொல்றதே இல்லை. ஆனா அவன் ஒன்னும் பஜனைக்கெல்லாம் வர்றதில்லை, கோவிலுக்கெல்லாம் போகிறதில்ல, அவன் அவனோட நிலைப்பாடு அப்படியே இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல அவனுக்கு ஒரு மரணம் வந்துடுத்து, அவன் ஆயிஷண்ட போயாச்சு. ஜோரா நேர யம தர்மராஜனுடைய சபைக்கு யம தூதர்கள் அவன் ஆயிஷண்ட போறான். ஆயிஷண்ட போய் அவனுக்கு எத்தனை விதமான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அவன் என்னென்ன பாபங்கள் பண்ணிருக்கான், யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் கொடுத்திருக்கான், யார் யாரெல்லாம் அவமானப்படுத்திருக்கான், எல்லாமே பாவம் தான். பாவம் நிறைய உண்டு, 84 லட்சம் விதமான நரகலோகங்கள் அப்படின்னு காண கிடைக்க. அழகா அங்க அழிச்சுட்டு போயாச்சு, யம தர்மராஜன் முன்னாடி நிக்க வச்சாச்சு. யம தர்மராஜன் அப்படி சேர்ல உக்காந்துட்டு இருக்கார். சித்திரகுப்தன் கிட்ட கேட்டார், என்னுடைய பாவங்கள்லாம் லிஸ்ட் எல்லாம் போட்டு சொல்லுங்க அப்படின்னு. பெரிய லிஸ்டா சொல்லிட்டே வந்தார், எல்லாம் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஒரு நல்ல காரியம் கூட பண்ணதே இல்லை அப்படின்ட்டார். தன் சுயநலத்துக்காக எல்லாரையும் அந்த பாடுபடுத்திருக்கான், ஒருத்தருக்கு கூட ஒரு ஒத்தாசை கூட அவன் பண்ணதில்லை அப்படின்ட்டான். உடனே யம தர்மராஜா பார்த்தார், ஒரு ஓரத்துல கூட ஒரு புண்ணியம் கூட இல்லையா அப்படின்னு. அப்ப உடனே சித்திரகுப்தன் சொன்னார், புண்ணியம்னு ஒன்னே ஒன்னு பண்ணிருக்கான், அது ஒன்னும் பெருசெல்லாம் இல்லை, அதனாலதான் நான் பெருசா சொல்லு. இல்லப்ப அவன் என்ன புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொல்லு, அது எவ்வளவு பெருசு எவ்வளவு சிறுசு நான் முடிவு பண்றேன், நீ முடிவு பண்ணாத. ஏன்னா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உனக்கு எவ்வளவுதான் தெரியும்னா யார் யாருக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கணும் தீர்மானிக்க அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன புண்ணியம் பண்ணான் நீ சொல்லு, அது எவ்வளவு பெரிய புண்ணியம் நான் சொல்றேன்னுட்டான். உடனே சொன்ன அது ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ஒருத்தர் குரு பஜனை பண்ணிட்டு போனார், அவரோட பேசிட்டு இருந்தான், அப்ப கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னான், இது ஒண்ணுதான் பண்ண புண்ணியம். உடனே யமதர்மராஜா எழுந்து கை கூப்பிட்டார், எழுந்துட்டார் சிம்மாசனத்தில் உட்காந்து எழுந்து கை கூப்பிட்டார். சித்திரகுப்தன் பயந்து அவர் எழுந்துட்டார். இவன் பக்கத்துல பிடிச்சு நிக்கிற அந்த யமதூதர்கள் இருப்பா லவா கை, அவனும் கை கூப்பிட்டான். என்னமோ ரொம்ப பெரியவர் போல இருக்கு, எப்படி ஆச்சரியமா பார்த்தான். என்னாச்சு இவ்வளவு நேரம் தோரணையே வேறையா இருந்தது, இப்ப அவர் இந்த ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு சொன்ன உடனே உங்க தோரணை மாறுறது. இல்லப்பா வாழ்க்கையில ஒரு கிருஷ்ணா நீ சொல்லிருக்கிய, அதுக்கான மரியாதை அப்படியே பார்த்தோம். அந்த அப்ப அவர் எதிர்க்க நான் கிண்டலா அவரை பரிகாசம் பண்ணி சொல்ல மாட்டேன்னு சொன்ன அந்த கிருஷ்ணான்ற வார்த்தைக்கான, ஆமா நீ எப்படி சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. நீங்க கோவத்துல டிவின்னு சொன்னாலும் டிவி தான், சிரிச்சிருந்து டிவின்னு சொன்னாலும் டிவி தான், அழுதுண்டே டிவி சொன்னா டிவி தானே, அது அர்த்தமாட போறதா இல்லையே. ஒரு நாள் வீட்டுல ஒரே சண்டை, ஒரே வேர்த்து வெடிக்கிறது, வேகமா கோவத்தை கொண்டு சாணி சிச்சை போடுறது, சாணா கீழே விழுறது, அது பாட்டுக்கு சுத்திட்டு காத்து தரதா இல்லையா. இல்ல ரொம்ப அப்படியே ஆசையோட அன்போடு சுவிட்ச தடவி அப்படி போட்டான், அதே வேகத்தை தான் ஓட போடுது. சாணுடைய சுவாம சுவிட்ச் போட்டு கரண்ட் இருந்து சாண் ஓடுற நிலமையில இருந்தா நிச்சயமா ஓடும். நீங்க கோவத்துல போட்டீர்களா இல்லாட்டி ஆசையோட ஆஹா ஃபேனே எத்தனை வருஷமான எனக்கு காத்து கொடுக்கற ஆயுத பூஜைக்கு தொடக்கிறதோட சரி, அதுக்கு மேலதான் அது மேலதான் ஒரு நன்றியோ ஒரு மரியாதை கூட நமக்கு கிடையாது. பல விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நமக்கு மரியாதையே தலை மனிதர்களை விட்டுருவோம். சாதாரண பொருட்கள் மேலேயே எல்லாமே இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்கள் தானே, எல்லாமே கடவுள் கொடுத்தது தானே. சில பேர் சீப்பாக தூக்கி போடுவா, செருப்பு தூக்கி போடுவா, அது நமக்கு எவ்வளவு உபயோகம் பண்றது, எவ்வளவு உபகாரம் பண்றது, அது செருப்பு எல்லாம் நடந்து பாருங்க அப்ப தெரியும். எல்லா பொருளுக்கும் ஒரு மரியாதை உண்டு, அதற்கு ஒரு மகத்துவம் உண்டு. உலகத்துல வேஸ்ட்னு எதுவுமே கிடையாது, உலகத்துல யூஸ்லெஸ் இது பிரயோஜனம் இல்ல தண்டம்னு ஒரு பொருளும் கிடையாது. குப்பை தொட்டி இருக்கு பாருங்க, குப்பை தொட்டி எவ்வளவு வசதி, என்னைக்காவது குப்பை தொட்டி நம்ம பக்கத்துல வந்திருக்கா, நம்ம தான் குப்பை தொட்டி பக்கத்துல போயிருக்கோம், நம்ம வசதியா குப்பை தொட்டி வசதியா கவனிச்சு பாருங்க, அதுதான் வசதி. அது எங்க இருக்கோ அங்க நம்ம போறோம் இல்லையா, குப்பை தொட்டி மூலையில இருந்தா யாரு கண்டுக்க மாட்டோம். ஒரு நாள் குப்பை தொட்டி இல்லன்னா அப்படியே பாக்கணும், குப்பை தொட்டியே இல்லையா, குப்பை தொட்டியே இல்லையா, குப்பை தொட்டியே இல்லையா. அப்ப அதுக்கும் ஒரு விலை உண்டு. உலகத்துல விலை இல்லாதது எதுவும் கிடையாது. இவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள், இவர்கள் வாழ்க்கையில உருப்பட மாட்டார்கள் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, எல்லா பொருளுக்கும் ஒரு மரியாதை உண்டு, ஒரு தகுதி உண்டு. யாராவது உங்களை தண்டம் சொன்னா வருத்தமே படாதீங்க, அவங்களுக்கு உங்களை உபயோகப்படுத்திக்க தெரியும் அவ்வளவுதான். உலகத்துல தண்டம்னு யாருமே கிடையாது. இது பிரயோஜனம் இல்லையா, முள்ளுச்செடின்னு சொல்றாங்க, முள்ளுச்செடி இருக்கதான் சமயத்தை நல்ல செடிக்கு வேலியா இருக்கு, எல்லாமே நல்ல செடியா இருந்தா மாடு மேய்ச்சிடும் இல்லையா, அது முள்ளுச்செடியா இருக்கிறதுனாலே அந்த நல்ல செடி சுத்தி வேலி போடுறோம் இல்லையா. அதனால எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம் நிச்சயமா உண்டு. கடவுளுக்கு தெரியும், கடவுள் அர்த்தம் இல்லாம யாரையுமே படைக்கல. ஒருத்தர் பிரயோஜனம் இல்லாம உலகத்துல எந்த ஒரு பொருளுமே கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் மரியாதை உண்டு, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குள்ளயும் தெய்வம் இருக்கு. நீ என்ன உபயோகப்படுத்துற அத்தனையிலையும் தெய்வ சாநித்தியம் பூரணமா இருக்கு. அவன் சொன்னான் அப்படி நான் சொன்ன அந்த கிருஷ்ணநாமம் ஆமாம் தான், அதுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு. நீ எந்த விதத்துல நீ சொன்னாலும் அதனுடைய தன்மை ஒண்ணுதானே. அம்மான்னு கோபத்தை சொன்னாலும் அம்மாதான், அன்போட சொன்னாலும் அம்மாதான், தூக்கத்துல வளரினாலும் அம்மாதான். சமயத்துல நம்ம எல்லாம் தூக்கத்துல வளரும், முக்காவாசி வளருவோம் வச்சுக்கோங்க, குழந்தையா இருக்கும்போது வளருவோம், வளர்ன நமக்கு தெரியாது. ஆனா அடுத்த நாள் அம்மா சொல்லுவா ஏண்டா வளர்ன அப்படின்னு. நம்ம தூக்கத்துல வளர்றத கூட அம்மா அப்பா நம்ம காது கொடுத்து கேட்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம எந்த நிலைமையில இருந்து பகவன் நாமத்தை சொன்னாலும் தெய்வம் ஸ்ரத்தையோட கேட்டு அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மன்றோம் இல்லையா. எல்லா இடத்துலயும் தெய்வம் இருக்கு, எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறத கேட்டுட்டே இருக்கா அந்த தெய்வம். அதனால அப்பா அன்னைக்கு நீ சொன்ன கிருஷ்ணநாமம் ரொம்ப வசதி, அதுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, அந்த புண்ணியத்தை நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்ற யமதர்மராஜா டீல் பேசுற, அந்த புண்ணியத்தை எனக்கிட்ட கொடுத்துருவன். அவன் சொன்னான் இந்த கிருஷ்ணநாமத்தினாலே என்ன கிடைக்கும் எனக்கு சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் நான் தீர்மானிக்கிறேன். அது என்ன கிடைக்கும் தெரியணும் இல்லையா, இந்த பொருளுக்கு இந்த விலைன்னு தெரிஞ்சா அது தீர்மானம் பண்ணலாம். உடனே அவர் சொன்னார், அது எனக்கு சொல்ல தெரியல, அது ரொம்ப பெருசு அப்படின்னு. அப்ப அவன் சொன்னா, உங்களை விட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களை போய் கேட்கலாமா அப்படின்னு. சரி சரி, நேர இந்திரனை போய் கேட்கலாம் சொர்க்கலோகத்துக்கு அப்படின்னு கிளம்பினான். வானன் அப்படி நடத்தி அவனை அழகா, அவனுடைய யமதூதர்கள் ரெண்டு பேர் அப்படி நடத்தி அழிச்சுட்டு வரா. யமதர்மராஜா எரும மாறு மேல உட்காந்து அவர் கிளம்புற, அவரோட வாகனம். அவன் நின்றுட்டான், கிளம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா அவருக்கே விவரம் தெரியல, அவர் எரும மாட்டு மேல ஜாலியா உட்காந்துட்டு வருவாராம், நான் நடந்து வரணும். மனுஷர்கள் ஒரு குதர்க்கம் உண்டு இல்ல, ஏற்கனவே திமிர் பிடிச்சு வந்தான். இவருக்கே விவரம் பத்தல, நான் சொன்னோன்னு இன்னொரு இடத்துக்கு போலான்னு இவருக்கு இப்பதான் தெரியாது. இவர் உட்காந்துட்டு வருவாரா, நான் நடந்துட்டு வரணுமா, இது என்ன கதையா இருக்கு? யம தர்மராஜா கேட்டார். அப்பா விட்டுருங்கடா. உடனே அவர் சொன்னார், பாப்பா என் மேல உட்காந்துக்கோ, நீ நான் ஒன்னா உட்காந்துக்கணும். யம தர்மராஜா சீட்ல அவர் தவிர யாரும் உட்காந்ததே இல்லை, அவர் பொண்டாட்டி கூட பக்கத்துல உட்கார வச்சது இல்ல, இதுவரைக்கும் யாரையுமே அவர் பக்கத்துல உட்கார வச்சது இல்ல. பாப்பான்னு ஏற்றி உட்கார வச்சுன்னு போற, அவன் கொஞ்சம் தூரம் போனான், எனக்கு இப்படிதான் ரொம்ப இடிச்சு பிடிச்சுனா உட்கார முடியல, நீங்க ரொம்ப சும்மா அப்படின்னா உட்கார ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உட்காந்துருக்கு. ஒன்னு நீங்க இறங்கிடுங்க, இல்லாட்டி நான் பாட்டுக்கு இங்க நிக்கிறேன், நீங்க யார் வேணும் கூட்டின்னு வாங்குவோம்னு. யமதர்மராஜா பார்த்தாரு, நான்டாப்பா நானே கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா கீழே இறங்கி அவர் மாட்ட ஓட்டிட்டு போற. யமதூதர்கள் பார்த்தா, யமனுக்கு யமன்டா இவன், யமதர்மராஜாக்கே யமனா உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு நினைவிச்சுட்டான். அப்படி நடந்து 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 ஒரு வழியா சொர்க்கலோகம் போனார்கள். அங்க இந்திரன் சின்சியரா டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அழகா வந்தவொடனே யம தர்மராஜா யாரோ ஒருத்தர் கூட்டு வர, யம தர்மராஜா நடந்து வர்றத பாத்துக்கான். யம தர்மராஜா எருமையை பிடிச்சிட்டு வர, எருமை மேல யம தர்மராஜா வாகனத்துல இவன் உட்காந்துட்டு வரான். உட்காந்துட்டு வந்துட்டான். உடனே ஆச்சரியமா இந்திரன் பார்த்தான், இவர் யாரோ பெரியவர் போல இருக்கு, நம்ம ஊருக்கு யமனையே கூட்டிட்டு வரான்னு சொல்லி இந்திரன் உடனே ஆடல் பாடல்லாம் நிறுத்திட்டோம். அவன் குடுகுடுன்னு ஓடி வந்து கையை ஊப்பி, இவர் முன்னாடி தலையை தொங்க போட்டு, வாங்க வாங்க வாங்க, நீங்கெல்லாம் வரது என் லோகம் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு, என்னுடைய உலகம் உங்களை மாதிரி பெரியவர்கள்லாம் வரணும், யம தர்மராஜா யார் இந்த பெரியவர் அப்படின்னு கேட்கிறான். யம தர்மராஜா சொன்னார், அவர் பெரியவரா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அவர் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு பதில் சொல்ல முடியல, உங்ககிட்ட அழிச்சுட்டு வந்தேன். என்ன கேள்வி கேட்டா? அவர் விஷயத்தெல்லாம் சொன்னார். ஒரு தடவை பிடிக்காம கிருஷ்ணான்னு சொன்னார், அந்த ஒரு புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தோட பிரயோஜனத்தை கொடுத்துடுறான்னு சொன்னேன். அவர் கேட்டார், கிருஷ்ணான்றதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் லிஸ்ட் போட்டு சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன். என்ன கிடைக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன்னுட்டா. நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன், கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு என்னெல்லாம் கிடைக்கும் எனக்கே லிஸ்ட் போட்டு சொல்ல தெரியல, அதனால உங்களுக்கு என்ன விட விவரம் ஜாஸ்தி ஆச்சு, அதனால உங்ககிட்ட கூட்டினவங்க. உடனே இந்திரன் அப்படி கையை கூப்பிட்டார், கிருஷ்ணான்ற நாம ரொம்ப வசதி, அது எல்லாத்தையும் தரும். உடனே அவன் சொன்னா, எல்லாத்தையும் தரும், என்னெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லுங்க, பத்தாம் பொதுவா எல்லாத்தையும் தரும், எல்லாத்தையும் தரும், அது நடக்காது, என்னெல்லாம் தரும். உடனே இந்திரன் சிரிச்சா, எல்லாம் தருன்னு எனக்கும் தெரியும், ஆனா என்னெல்லாம் தரும்னு எனக்கும் தெரியாது. உடனே யமதர்மராஜனை கோபமா பாக்குறான், உன்னை நம்பி நான் வந்திருந்தேன், இவெல்லாம் ஒரு மனுஷன், இவெல்லாம் ஒரு விவரம் தெரிஞ்சவன் சொல்லி இதுல வேற என்ன கூடின்னு வந்திருக்கீங்க அப்படின்ட்டான். இந்திரன் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, இந்த லோகத்திற்கு எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சு விட்டான். உடனே அவன் சொன்னான், இந்த விஷயத்த என்ன விட, நல்லா தெரிஞ்சவர் பிரம்மதேவர், அவரிடத்துல போய் நாம கேட்போம், அவர் என்ன விவரம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னார். உடனே சரின்னு யம தர்மராஜா கிட்ட கேட்டார், சரி அதுக்கே நீங்க கீழே நடந்தவர்கள், அவர் யமன், அவர் யம தர்மராஜா மாதிரி மேல உட்கார்ந்து வர்றாரு, அதையும் கேட்கறது இல்லாட்டி என்ன உதப்பேன்றான், நான் வரமாட்டேங்கிறான், ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்கார்ந்து வந்தோம், நீங்க உட்காந்து ரொம்ப இடிக்கிறது, கீழே இறங்க இறக்கி விட்டுட்டான், கடைசியில நான் எருமையை ஓட்டிட்டு வந்தேன், ஐயோ பாவம் அப்படின்னு. உடனே அழகா ஐராவதத்துல ஏறான், இந்திரனுக்கு வந்து ஒரு யானை உண்டு, ஐராவத யானைன்னு பேரு. அவன் பார்த்தான், இவனுக்கும் விவரம் பத்தல, நான் இருமை மேல வருவேன், இவன் ஐராவத மேல வருவானா? அவன் பார்த்தான், ஒரு நிமிஷம் என்னப்பா, உங்களுக்கு விவரம் பத்தல இல்ல, நான் கேட்ட கேள்வி பதில் தெரியல இல்ல? ஆமா, அப்ப என்ன பண்ணலாம், நீங்க இருமை மேல உட்காருங்கோ, நான் அங்க உட்காருறேன், நான் ஐராவத மேல உட்காடுறேன். அவன் சொன்ன, அப்ப இது மாதிரி யாரும் உட்கார முடியாதுப்பா, நான் உட்காந்து பாக்குறேன், இந்த யானை ஒத்துக்குதா இல்லையா நான் பாத்துக்கிறேன், நீ இறங்குங்கோன்னுட்டான். யம தர்மராஜா சிரிச்சார், அப்பாவடா நம்ம வாகனம் தான் போச்சுன்னு நினைச்சோம், இந்திரனுக்கும் போச்சு, அது சந்தோஷம் தானே. இப்ப கரண்ட் போச்சுன்னா மகன் வீட்டுல போயிடுச்சா இருந்து வீட்டுல போயிட்டு வர பாரு, எல்லாருக்கும் போயிடுச்சா ஒரு சந்தோஷம் தானே. நமக்கு மட்டும் போச்சுன்னா அடிவயிறு கலங்கிறது இல்ல, ஐயோ நமக்கு மட்டும் போச்சேன்னு. அது இந்திரலோகம் சந்திரலோகம் யமதர்மராஜ லோகம் வரைக்கும் இருக்கு. உடனே அழகா இந்திரன் என்ன சொல்றதுன்னு தெரியல, இல்லப்பா நீ நானும் உட்காந்துக்கலாம், நான் உட்காந்தா கொஞ்ச நேரம் இது சரியாகும், சரி போனா அப்புறம் உட்காருங்க யமதர்மராஜ பார்த்தா, இனிமேல் நீங்க வேணாலும் உட்காந்துக்கோங்க நான் அதுக்கு போறேன். உடனே யம வாகனத்துல இருந்து இந்திர வாகனத்துல ஏறி உட்கார்ந்து விட்டான். ஜம்முன் ஐராவதம் பெரிய யானை அது, அந்த யானை மேல ஏறி உட்காந்தாச்சு. இந்திரன் இவனும் போயிட்டு இருக்கான், இந்திரன் முன்னாடி உட்காந்தான், இவன் பின்னாடி உட்காந்தான்னு சொன்னான். எனக்கு அது மரியாதை குறைச்சலா இருக்கு, நான் முன்னாடி உட்கார நீங்க பின்னாடி உட்காருங்க. அவர் சொன்னார், என் வண்டிப்பா இது என்னுடைய வாகனம்ப்பா, அதெல்லாம் கிடையாது. சரி இவனை முன்னாடி உட்கார வச்சான். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தான். இந்திரன் கிட்ட சொன்ன, ரொம்ப இடிக்கிறது, நீங்க கீழே இறங்குங்க. உடனே இந்திரன் வேற வழி இல்லாம இறங்கி யமதர்மராஜனுடைய வாகனத்தை ஏறி உட்காந்தான். இந்திரன் இப்படி அழ ஆரம்பிச்சுட்டான், நான் இரும வாகனத்தை உட்காரலாளா, நான் யானை மேல சௌக்கியமா பவனி வராள், என்ன போய் இப்படி எரும மேல உட்கார வச்சுட்டானு. யமதர்மராஜ முறைச்சார், நாங்கெல்லாம் பல வருஷமா இரும மேலதான் போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் உட்காந்து அவ்வளவு கேவலமா போச்சா அப்படின்னா, இல்லப்பா ஏதோ நடக்காம ஏதோ இருக்கே. நேரம் அழகா போயாச்சு. பிரம்மதேவர் பாக்குற புதுசா யாரோ இந்திரன் வரணும், நான் அப்பாயின் பண்ணவே இல்லையே இதுவரைக்கும் நம்ம இப்படி வர, ஏன்னா எனக்கு தெரியாம யாரும் இவருக்கு தெரியாம யாரும் இந்திரனா உட்கார முடியாது. இதனடா அது புதுசா யாரோ ஒருத்த இந்திரனா உட்கார்ந்துட்டு இருக்கானே. திடீர்னு பார்த்தா எரும வாகனத்துல ரெண்டு பேரும் வரல, ரெண்டு யம தர்மராஜன், நம்ம ரெண்டு பேரும் படைக்கவே இல்லையே, இதனடா புதுசா இருக்கு. அவர் பயந்து போயிட்டார், தப்பா படைச்சிட்டோமோ அவசரத்துல, என்னைக்காவது தூக்கத்துல ஏதாவது தப்பு தப்பா படைச்சிட்டோமோ அப்படின்னு அவருக்கு பயம் வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா யமனுடைய வாகனத்திலேருந்து இந்திரனும் யம தர்மராஜாவும் இறங்கல, இவன் அப்படியே மேலேயே உட்காந்துருக்கான். பிரம்மாவை பார்த்து கூட இறங்கல. யம தர்மராஜா இந்திரன்லாம் பிரம்மதேவரை பார்த்து கை கூப்பி நமஸ்காரம் எல்லாம் பண்ணார்கள். இவன் அழகா திமுற அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்திர வாகனத்துல. பிரம்மதேவர் பார்த்தார், யாரோ பெரியவர் போல இருக்கு, அவர் வந்து அவரு கை கூப்பி வணக்கம் சார். இந்திரன் யமதன் தலை அடிச்சிருந்தார், இவர் என்னத்த சொல்ற நம்ப, இவர் தான் படைக்கிற கடவுள்னா இவர் வந்து இப்படி விடுறாரு அப்படின்னு நினைச்சுட்டார். அப்ப ஆச்சரியமா பிரம்மதேவர் கேட்டார், யார் இவர், அந்த கொடுமையை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னார். அப்ப பிரம்மதேவர் சிரிச்சார், வாஸ்தவம் தானே, நியாயமான கேள்வி தானே, பதில் உங்களுக்கு தெரியலன்னா அவன் உட்கார்ந்து இருக்க இடம் நியாயமான இடம் தானே அப்படின்னா. உடனே இந்திரன் சிரிச்சான், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களா பதில சொல்லுங்க, எங்களுக்கு விவரம் பத்தல, எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு விவரம் தெரியணுமே சொல்லுங்க. அவர் அப்பா அதெல்லாம் சொல்ல என்னால் ஆகுமா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, பார்த்தா உங்களுக்கு உள்ளபடி தெரியுமா தெரியாத உள்ளத சொல்லுங்க. ஆளாளுக்கு பெரிய விஷயம் பெரிய விஷயம் பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கல, வெளியே என்னதான் விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா. உடனே பிரம்மதேவர் சொன்னார், இது நம்ம சிவபெருமான் இடத்துல போய் கேட்போம், சங்கர ராமேஸ்வரர் இடத்துல போய் கேட்போம், அவருக்கு நல்லா விவரம் தெரியும்னுட்டு. உடனே அவர் அம்ச வாகனத்தேரணும் பார்த்தான், இவர் ஜாலியா பறப்பாரா, எருமையிலேருந்து யானைக்கு வந்தா, இப்ப யானையிலேருந்து அம்ச வாகனத்தை பிரம்மதேவர் ஏறத பார்த்தான். ஆஹா அவன் நல்லா பார்த்தான், அம்ச வாகனம் ஜோவர் அப்படி பறக்கிற விமானம் மாதிரி அவன் பார்த்தான். பிரம்மதேவரே ஒரு நிமிஷம் அப்படின்னா, சொல்லுங்கோ அப்படின்னா, நான் அங்க வரேன். இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம், ஆமாம்பா நீ சொல்ற நியாயம், அவருக்கு விவரம் பத்தனி அதுல உட்காந்து, அவனுக்கு யானை வேணுமே. உடனே அழகா அதுல போன பிரம்மதேவர், அப்பா என்ன தவிர யாரும் உட்கார முடியாது, பரவாயில்ல நான் உட்காந்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. உடனே பிரம்மதேவருடைய ஹம்ச வாகனம் அன்ன வாகனத்துல இவனும் பிரம்மதேவருமா உட்காந்துட்டார். உடனே அழகா ரெண்டு பேரும் இப்படி பயின்று இருக்கா, அழகா ஜோரா போறார், கொஞ்சம் இடம் பத்தல, கடைசியில பிரம்மதேவர் மடியிலேயே உட்காந்துட்டாங்க. பிரம்மதேவர் இறங்கல, பிரம்மதேவர் மடியிலேயே உட்காந்துட்டான். அழகா நேர கைலாசம் போச்சு. இந்த வாகனம் அம்ச வாகனம், இந்திர வாகனம், இந்திரன், யம தர்மராஜனுடைய வாகனம், யம தர்மராஜா எல்லாரும் போயாச்சு. பிரம்மதேவர் மடியிலேயே ஒருத்தன் உட்கார்ந்து வரான்னு உடனே சிவபெரும் அவர் எழுந்து கை கூப்பிட்டார். உடனே பார்வதி தேவி பாகம் பிரியாது எழுந்து கை கூப்பினா, உடனே ஸ்கந்தன் கணபதி எல்லாரும் கை கூப்பினா, உடனே ருத்ரகணங்கள் எல்லாம் கை கூப்பின, வருக வருக சுவாகத்தம் சுவாகத்தம் அப்படின்னார் சிவபெருமா. அவர் மாலை எல்லாம் கொண்டு வந்து பிரம்மதேவர் தலைக்கு போடுவான்னு பார்த்தா மடியில் உட்கார்ந்த அவர்களிடத்துல போட்டார். அவன் சிரிச்சான், எனக்கு எதுக்கு மாறான், இல்லப்பா பிரம்மதேவர் மடியில உட்கார்ந்து வந்திருக்கு, இதுவரைக்கும் எங்க ஊருக்கு யாரும் பிரம்மதேவர் வந்திருக்காரு, அவர் மடியில உட்கார்ந்து இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல, முதல் தடவை ஒன்னதான் பாக்குறேன், இப்ப பிரம்மதேவர் மடியிலேயே நீ உட்கார்ந்து இருக்கேன்னா நீ ரொம்ப பெரியவன் அப்படின்றாரு. பிரம்மதேவர் வாஸ்தவனா இப்போதைக்கு அவர் தான் பெரியவனா இருக்கார், எல்லாத்தையும் முடியும் அவர் தான் எடுத்துட்டு இருக்கார், என்ன விஷயம் எல்லா விஷயத்தையும் சொன்னார். ஜெம தர்மராஜன் அப்படி பார்த்தார், சுவாமி நீங்களா பதில் சொல்லிடுங்க, ஊரு ஊரா அலைஞ்சுட்டு இருக்கோம், வேலையெல்லாம் விட்டுட்டு இவன் பின்னாடியே அலைஞ்சுட்டு இருக்கோம், அழகா சொர்க்கலோகம் வந்து இவனுக்கும் பதில் தெரியல இவருக்கும் பதில் தெரியல, அவங்க கொண்டு விட்டுருக்கார், நீங்களா சொல்லுங்கோ அப்படின்னா. சிவபெருமான் கண்கள் அப்படியே கண்ணீர் விழிஞ்சது, அது இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதை சொல்லிட முடியுமா, யாரால சொல்ல முடியும் அதனுடைய மகிமையை, என்னெல்லாம் தரும், எல்லாத்தையுமே தருமே அப்படின்னு. உடனே அவன் பார்த்தான், சரி எல்லாரும் ரொம்ப விசேஷம் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாத்தையும் தரும் இது தரும் அதை தரும், சரி அந்த கிருஷ்ணா யாரு, உங்களுக்கு யார் பேரா அப்படின்னு, எங்க பேர்லாம் கிடையாதுப்பா, அவன் முதல்ல அந்த அந்த பேர் இருக்கிற ஆளை நான் பார்க்கணும், நான் சொல்லிட்டு அவன் சொன்ன நீங்க சொல்றதெல்லாம் புரியும் ரொம்ப பெருசு, அது உலகத்தை எல்லாம் கொடுக்கணும் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லுவார் சிவபெருமான், கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்பா, பிரச்சனைகள்லாம் தீரும்பா, எல்லா நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்கள் நல்லன எல்லாம் தரும்பா, உலகத்துல எல்லா விதமான கஷ்டங்களை மாத்திரும்பா, குடும்பம் நல்லா இருக்கும்பா, நிம்மதியா இருக்கலாம்பா, ஆரோக்கியமா இருக்கலாம்பா, வாழ்க்கையில பக்குவம் வந்துரும்பா, கிருஷ்ண தரிசனமே கொடுக்கும்பா அப்படின்னு. அப்ப யார் கிருஷ்ணார்னா, அவர் வைகுந்தத்துல இருக்கார், எனக்கு அவரை பார்க்கணும், சரி வா போகலாம். உடனே சிவபெருமான் அழகா ரிஷப வாகனத்துல ஏறினார், பிரம்மதேவர் சொன்னப்பா அதுல ஏறிக்கப்பா, அது நல்ல வாகனம்பா அப்படின்னா. அவன் பார்த்தான், ஆஹா அதெல்லாம் சரிபட்டு வராது, இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொரு வாகனமா ஏத்தி வச்சுட்டு இருக்கு, நான் நல்லா அழையறதா இல்ல, வேணா அந்த கிருஷ்ணனை இங்க வர சொல்லும் போனான், நான் பார்க்கணும் அவ்வளவுதான், நான்லாம் போக முடியாது, என்னால வர முடியாது, நீங்க இந்த அந்த கிருஷ்ணன் யாரோ சொல்றீங்களே அவன் யாருன்னு கூட தெரியும், கோவில் கூட போனது இல்ல, இந்த கிருஷ்ணான் யாரோ சொல்றீங்க இல்லையா, அவரை வர சொல்லுங்க நான் பாக்குறேன். பிரம்மதேவர் இந்திரன் யம தர்மராஜெல்லாம் நெடுங்கிறா, நம்ம போய் எப்படி பகவான போய் வான்னு சொல்றது, வைகுண்ட பதிவ வா 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 அப்படின்னு சொல்ல முடியுமா, அவரா திருவீதி உலா வந்தா பாக்குறது வேற, நீ வந்துதான் ஆகணும் நம்ம சொல்ல முடியுமா, அவ்வளவு பெரியவர் நம்ம முதலமைச்சரை போய் சொல்ல முடியுமா, பிரதம மந்திரியை பார்த்து என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட முடியுமா, முடியாது இல்லையா, ஒரு கோடி சொன்ன போய் எங்க வீட்டுக்கு வந்துருங்க கூப்பிட முடியுமா, இல்ல இல்லையா, அப்ப வாழலாம் அப்படியே பாக்குறா, அப்படியே பயந்து போய் நின்றுட்டா, அப்பா அதெல்லாம் நடக்காதுப்பா, அது அவ்வளவு பெரியதான்ப்பா, அவர் அவ்வளவு பெரியவர்ப்பா, இருந்துட்டு போட்டமே அதனால என்ன, நாங்க ஒன்னா கழிச்சுட்டு போறோம்பா, நான் சொன்ன அதெல்லாம் முடியாது நான் வரமாட்டேன், மொத்த காலம் நிக்கிறேன். சிவபெருமான் சொன்ன, அப்பா அவர் இங்க வந்துருவார் கூப்பிட்டா, நீ கூப்பிட்ட உடனே வந்துருவார், ஆனா அவர் இருக்கிற இடத்த நீ பார்க்க வேண்டாமா, எவ்வளவு அழகான இடம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடம் நீ பாத்திருக்கவே மாட்ட, நீ அங்க போ, நம்ம முதல்ல உள்ள நுழைவோம், அந்த இடம் உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம உள்ள போய் போய் பார்க்கலாம், இல்லையா அப்படியே திரும்பிடுவோம், நம்ம வாசல்ல நின்றுட்டு அவரை கூப்பிடலாம், நீ வரேன்னு தெரிஞ்சாலே அவர் வாசலுக்கு வந்துருவார், நீ கவலையே படாத, நான் சொல்றது உனக்கு இது ஒத்துக்கிறதா பா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், நிஜமா நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஒவ்வொரு இடமா பார்த்து எப்படி இருந்தது, ஆமா அதை விட இது நல்லா இருந்து, இதை விட பிரம்மலோகம் நல்லா இருந்து, பிரம்மலோகத்தோட கைலாயம் நல்லா இருக்கு, இதை விட நல்லா இருக்கும், நீ பாக்கலாம் வரையா, கொஞ்சம் ஆசை மனுஷன் தான் ஆசை வந்துருச்சு. சரி உடனே அழகா பார்த்தான் சிவபெருமான் பார்த்தா, சரி வாப்பா போலாம், அவன் சொன்னான், ஆஹா எனக்கு சும்மா சும்மா இப்படி ஒவ்வொரு வாகனமா போர் அடிச்சாச்சு, ஒன்னும் கம்ஃபர்டபுளா இல்லை எனக்கு, எதுவும் சௌகரியமா இல்லை எனக்கு, சௌகரியமா அதான் ஏற்பாடு பண்ணுவோம் வரையணுட்டான். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லக்கு ரெடி பண்ணி சிவபெருமானுக்கு பல்லக்கு உண்டு, சிவபெருமான் பல்லக்கில் அவர் உட்கார சேஷமான சங்கர ராமேஸ்வரர் அந்த மாதிரி ஒரு பல்லக்கில் உட்கார வச்சா, இது சௌகரியமா இருக்காப்பா, திண்டெல்லாம் கொடுத்து பரவாயில்ல, அதை விட இந்திர வாகன யம தர்மராஜனுடைய வாகனத்தை விட ஐராவதம் பரவாயில்ல, அந்த யானையை விட அந்த வம்சம் பரவாயில்ல, உங்க கால மேல உட்காரத விட இது பரவாயில்ல, நந்தி வேற இப்படி முறைச்சாராம், மேல உட்காந்துருவா பயல அப்படின்னா, வேண்டாம் இது முறைக்கிறது தள்ளி விட்டு பயமா இருக்கு எனக்கு, சிவபெருமான தவிர நந்திகேஸ்வரர் யாரையும் தன் மேல ஏத்த மாட்டாரோன்னு, அதனால நந்தி ஒரு முறை முறைச்சிடும், ஏறிடு பயல இருடா ஏறு அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்னாரா, அவன் சொன்ன எனக்கு பயமா இருக்கு நான் ஏற மாட்டேன் அப்படின்னு பல்லக்க கூட அதுக்கு திண்டெல்லாம் போட்டு உட்கார வச்சாச்சு. உடனே அழகா சரி ருத்ரகணங்களை கூப்பிட்டா எல்லாம் தூக்குங்கோ, நான் சொன்னா இவா எல்லாம் தூக்கி நான் வரமாட்டேன், அவர் சொன்னார் ருத்ரகணங்கள் என்ன தூக்கிறதா பாவா, என்னுடைய பர்சனல் வேலைக்காரா, நீங்க நாலு பேர் தூக்கினா வரேன். யாரு? யமதர்மராஜா, இந்திரன், பிரம்மதேவர், சிவபெருமான். நீங்க நாலு பேரும் பல்லக்க தூக்குறேன்னா நான் வரேன். இல்லாட்டி எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் ஒரு தடவை கிருஷ்ணா சொல்லியிருக்கேன், அதை பிடிச்சுட்டான். நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, அவ்வளவுதான். வேணும்னா நீங்க தூக்குங்க, அவ்வளவுதான்பா அப்படின்ட்டான். உடனே யமதர்மராஜா கெஞ்சினார். இந்திரனுக்கு கோபம், பிரம்மதேவருக்கு கோபம், சிவபெருமான் சிரிச்சார், அவருக்கு சந்தோஷம். யமதர்மராஜா சொன்னார், உங்களோட பாவ கணக்கு பெருசா இருக்கு, நேரம் ஆயிண்டே இருக்கு, நேரம் போயிருந்தா அதுக்கப்புறம் நான் தண்டனை கொடுக்க முடியாது, எனக்காக இந்த ஒரே ஒரு நாள் மன்னிச்சு விட்டுடுங்க பரவாயில்லன்னு செஞ்சு பிரம்மதேவர் முடிச்சார். இந்திரன் திட்டினான், இனிமேல் யாரையாவது கூட்டி இந்திரலோகத்துக்கு வாங்கும், நீங்களே இந்த இந்திரலோகத்துக்கு வரக்கூடாதுன்னுட்டான். கடைசியில பிரம்மதேவர் சிவபெருமான் முன்னாடி தூக்க, இந்திரனும் யமதர்மராஜாவும் பின்னாடி பல்லக்க தூக்க, இவனை தூக்கிண்டு நேர வைகுந்தம் போறார்கள். அத்தனை வசதியான வைகுந்தம். வைகுந்தத்துக்கு போறார்கள். பிரஜா நதியில இறங்கி அப்படி போறார். பிரம்மதேவரும் சிவபெருமானும் அப்படி பல்லக்க தூக்கிண்டு வரதை பார்த்த உடனேயே வைகுண்டத்தினுடைய காவல்காரர்கள், ஜெய விஜயர்கள், பெருமாள் கோயில பார்த்தா வாசல ரெண்டு பேர் நிப்பா இல்லையா, எல்லாத்துக்குமே துவார பாலகர்கள் உண்டு. துவாரம்னா வாசல், அந்த வாசல நிக்கிறவர்கள் துவாரபாலர்கள்னு சொல்லுவோம். ஆண்டாள் கூட சொல்றாள், நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்றாலியா, அந்த மாதிரி வாசல்ல காவல் காக்கிறார்கள். பிரம்மதேவர் சிவபெருமான் பல்லக்க தூக்கின்றவரத பார்த்தோன்னு டக்குன்னு அழகா வாசக்கதை அப்படி திறந்து விட்டார்கள். உடனே அழகா அவ உள்ள நுழைய வாசக்கதை திறந்தான்னா, யாராவது நல்ல பக்தர்கள் வைகுந்தத்துக்கு போனா மட்டும்தான் வாசகர் திறப்பான், இல்லாட்டி எல்லா சமயத்திலும் திறந்து வச்சிருக்க மாட்டார்கள். எந்த ஜீவர்கள் பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணி வைகுந்தம் அடையறதுக்கான பக்குவம் அடைஞ்சிருக்கோ அந்த ஜீவர்கள் வரும்பொழுதுதான் அந்த வைகுந்த வாசல் கதவை திறப்பார்கள், சும்மா எல்லாம் திறந்த மாட்டார்கள். அந்த மாதிரி அந்த வைகுந்த வாசனுடைய அப்படி கதவை, ஒரு கதவை திறந்தா எல்லா கதவும் ஒவ்வொன்றா திறக்கும். இந்த ஒரு கதவை திறந்தா எல்லா கதவும் திறக்கணும். இந்த கதவு திறக்கிற சப்தம் கேட்டவொடனே வைகுந்தத்திற்கு அவள்லாம், ஆஹா யாரோ பெரியவர் வரா அப்படின்னு சொல்லி அவள்லாம் கையில பூர்ண கும்பம் எல்லாம் எடுத்துண்டு, மாலையெல்லாம் எடுத்துண்டு, வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிட்டு வரா. இந்த சப்தம் கேட்கறது எல்லாரும் கிளம்புறான. உடனே பகவான் நாராயணன் ஆச்சரியமாக ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி பக்தர்களோட ஆதிசேஷன், கருடாழ்வார், இவ்வளவு பேரோட பகவான் வாசலுக்கு வரா. தலையில மயில் பீலி வேற வச்சுண்டு, அன்னைக்கு தாயார் வேற கேட்கிறா, என்ன தலையில மயில்பீலி வேற இன்னைக்கு புதுசா அப்படின்னா, இல்ல இன்னைக்கு வச்சுக்கணும்னு தோன்றது, அதனால மயில்பீலி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அழகா நேர வாசலுக்கு வரார். வாசலுக்கு வரார், ஜோரா மாலையெல்லாம் வந்திருக்கு. அழகா அந்த பல்லக்கு வந்துடுத்து நேர பக்கத்துல வந்துட்டார் பகவான். பிரம்மதேவரை பார்த்தா சிரிச்சார், சிவபெருமான பார்த்தா சிரிச்சார், இந்திரனை பார்த்தா சிரிச்சார், யமதர்மராஜா பார்த்து சிரிச்சார். நேரம் அழகா அவர் பக்கத்துல போனார். இவா பல்லக்க தூக்கி அவன் நிக்கிறா. உடனே அவர் பல்லக்க பொறுமையா இறக்குங்கன்னா அப்படி இறக்கினார். பகவானே அந்த பல்லக்கோட திரைய விளக்கி கையை கொடுத்து உன வெள்ளெடுக்கிறார். கை கொடுக்கிறார் யார் அப்படின்னா, கிருஷ்ணன் அப்படின்னா பகவான். கிருஷ்ணன் அப்படின்னு கையை கொடுத்தான் பகவான். கையை பிடிச்சு அப்படி இறக்கிறார். இப்படி ஏற இறங்க பார்த்தான். நீதானாது தெரியவே தெரியாது, நீதானாது அப்படின்னா பகவான் சிரிச்சான். நான் தான்ப்பா, அதுக்கெல்லாம் பதில் தெரியல, அதான் உன பார்க்கலான்னு நான் வந்தேன். கிருஷ்ணான்னு சொன்ன பெரிய பிரயோஜனம், பெரிய பிரயோஜனம் எல்லாம் சொன்ன சிவபெருமான். ஓரளவுக்கு ஒரு பரவாயில்ல விவரமா சொன்ன, அதான் நீ யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னா. அப்ப பிரம்மதேவர், சிவபெருமான், இந்திரன், யம தர்மராஜா எல்லாரும் சொன்ன, பிரபு கிருஷ்ணநாமத்துடைய பலனை சொல்லி முதல்ல உனக்கு கலப்புற வழியை பாருங்க. இவனுக்கு நரகலோகத்துல பெரிய லிஸ்ட் காத்துட்டு இருக்கு, அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு யமதர்மராஜா. பகவான் சிரிச்சா, இந்த இடத்துக்கு வந்து திரும்பி போக முடியாதேப்பா, திரும்பி தள்ளிவிடாத ஒரு இடமாச்சேப்பா, இந்த இடத்துக்கு ஐஸ்வர்யத்தை எப்படி திருப்பி அனுப்பணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா இனிமேல் அவனுக்கு நரகவாசமே கிடையாது. ஐயோ அப்ப அவனுக்கு அந்த கிருஷ்ணநாம பலம் அப்படின்னு பகவான் சிரிச்சா. இதுதான் பலம். யமலோகத்துல நீ ஐஸ்வந்து போனாய், சித்திரகுப்தன் சொன்ன நீ முதல்ல எழுந்து நின்னார். கிருஷ்ணான்னு சொன்னான், சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு நீ எழுந்து நின்னார். அது இல்லாதபடிக்கு உன்னுடைய வாகனத்துல உட்கார வச்சு. அவன் வாகனத்துல உட்கார முடிஞ்சது இல்லையா? சாதாரணமா உன்னுடைய வாகனத்துல உன்னை தவிர யாரு உட்கார முடியாது. உன் வாகனத்துல அவன் உட்கார்ந்துருக்கான், அதை தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அங்கேயிருந்து நீ சொர்க்கலோகத்துக்கு அழிச்சுட்டு போன, என் நரகலோகத்தையும் சொர்க்கலோகம் புண்ணியம் இருந்தாதான் போக முடியும். ஆனா அவனுக்கு எந்த புண்ணியம் தெரியாமலேயே நீ அவன் அழிச்சுட்டு போனாய். சொர்க்கலோகத்துக்கு போயாச்சு, இந்திரன் வரவேற்றான், இந்திரனுடைய ஐராவத வாகனத்துல உட்கார, இந்திரனுடைய வாகனத்துல அவனை தவிர யாரும் உட்கார முடியும், அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மாதிரிதான் அதெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல உட்கார்ந்தான் அவனுக்கும் தெரியணும். அங்கேயிருந்து நீங்க சத்தியலோகம் பிரம்மாவுடைய லோகத்துக்கு, உங்க ரெண்டு லோகத்துக்கு கூட வந்தா பிரம்மலோகத்துக்கு எல்லாரும் போயிட முடியாது. அந்த பிரம்மலோகத்துக்கு அழிச்சுட்டு வந்து பிரம்மாவுடைய மடியிலேயே உட்கார்ந்துட்டு வந்தான், பிரம்மாவுடைய மடியிலேயே உட்கார்ந்துட்டு வந்தான். கைலாயத்துக்கு வந்தான், சிவபெருமானே அழகா கழுத்துல மாலையெல்லாம் போட்டு அவன் வரவேற்றான். அவ்வளவு சிரேஷ்டம், நான் வரமாட்டேன், என்ன கிருஷ்ணனுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னான் இல்லையா? நான் வரமாட்டேன், நான் அந்தாலும் பாக்கணும், அவர் வர சொல்லுங்க, நான் அழைய மாட்டேன்னு சொன்னான் இல்லையா? அப்ப அவன் சொல்றத கேட்கறதுக்கு நான் வரைக்கும் தயாராகிட்டேன்னு தெரியறது இல்லையா? அப்ப எவ்வளவு மகிமன் தெரியறதா? அதுக்கப்புறமா சிவபெருமான் சொன்னான்றதுக்காக வந்தான். அவனுடைய பல்லக்க நீங்க நாலு பேரும் சுமந்துட்டு வந்தீர்கள் இல்லவா? நீங்க நாலு பேரும் சுமந்து இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் கூட்டு வந்திருக்காளான்னா இல்லன்னா, இதுதான் கிருஷ்ணான்ற நாமத்தினுடைய பலம். இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க நரகலோகத்திலேந்து, அதுவும் நம்பிக்கை கிடையாது, அதனுடைய மகிமை தெரியல, நானாவது கிருஷ்ணான்னு சொல்றதாவது இவ்வளவுதான் சொன்னான். நான் போய் கிருஷ்ணா சொல்லுவேன்னு கிண்டலா சொன்னான். அதுக்கே இவ்வளவு வசதியா இருக்கு இல்லையா? இப்ப நான் வந்து அவனுக்கு கை தூக்கி எடுத்து விட்டேன், அவனா கூட பல்லக்கலேந்து இறங்கலை, நான் போய் கை கொடுத்து அவன் இறக்கி விட்டேன். அப்ப எவ்வளவு வசதி! அவன் வந்தவன வைகுந்த வாசல் திறந்துதான் இல்லையா? அவன் கேட்டானா? அவன் வந்து கெஞ்சினானா? அவன் புலம்பினானா? அழுதானா? இல்லையே. அவன் தோண வைகுந்த வாசல் திறந்துதான் இல்லையா? எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறோமா இல்லையா? அந்த ஆதிசேஷன்களோட எல்லாரும் நிக்கிறாளா இல்லையா? நான் வந்து அவனை கை தூக்கி விட்டுருக்கேனா இல்லையா? இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? பகவன் நாம ஜபம், கிருஷ்ண நாம மகிமை அப்படின்ட்டு கேட்டவொடனே அவன் கண்கள்ல கண்ணீர் ஒழிஞ்சது. சோ இவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்துட்டேனே அப்படின்னு அவர் சொன்ன, நீ இழக்கலப்பா, நீ அன்னைக்கு சொன்ன அந்த நாமமே இவ்வளவு பதம். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் சொல்லிட்டு இருந்தா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. நானாவது கிருஷ்ணான்னு சொல்றதாவதுன்னு சொன்னதுக்கே இவ்வளவு விஷயங்கள் அவன் வாழ்க்கையில நடந்ததுன்னா, அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம தோணும் போது, நீங்க தோணும் போதெல்லாம் சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சும்மா சொல்லிட்டு வாங்க, விரும்ப சொல்லிட்டு வாங்க. அப்படி மனசுல ஏதாவது கவலையா சொல்லி பாருங்க, கொஞ்ச நேரத்தை தானாகவே அந்த மனசுல இருக்க பாரம் இறங்கும். சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், அதிகமாகவே சொல்ல, மனசுல பாரம் இறங்கும், மனசுல ஒரு நிம்மதி உண்டாகும், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் சரியாகும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தீர்வில்லாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. பூட்டு இருக்குன்னா சாவி இருந்துதானே ஆகணும். சாவி இல்லாத பூட்டு உலகத்தை சாவி தொலைக்கிறது வேற, சாவி கைமறதியா வைக்கிறது வேற. இந்த பூட்டுக்கு சாவியே இல்லைன்னு ஏதாவது ஒரு பூட்டு உண்டா சொல்லுங்க? சாவியை முடிவு பண்ணிட்டுதான் பூட்டே பண்ணுவார்கள். எப்படி பூட்டணும், எப்படி திறக்கணும்னு, எப்படிதான் திறக்கணும் தெரிஞ்சு அந்த பல்லெல்லாம் இருக்கும் பாத்துக்கலாம். சாவியோட பல்லு, இந்த பல்லு அமைப்பை கொண்டுதான் பூட்டை டிசைன் பண்ணுவார்கள், இப்படி திருப்பினா பூட்டணும் அப்படின்னு. அப்ப முதல்ல தீர்வு தான், பிரச்சனை அப்புறமா தான். வாழ்க்கையில எல்லாருக்கும் தீர்வு இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு, எல்லா கஷ்டத்துக்கும் முடிவு உண்டு. நம்ம கஷ்டப்படுறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் இல்லை. நம்ம கஷ்டங்கள் எல்லாமே மாறும். நாம விடாம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிண்டு நம்ம வீட்டு வேலைகளோ என்னென்ன உண்டோ, குடும்பத்தை கவனிக்கிறது என்ன உண்டோ, மனசுல மட்டும் கிருஷ்ணான்னு சொல்லிண்டு வேலைகளை பண்ணிண்டே வரும்பொழுது தானாகவே வித்தியாசம் நிச்சயமா தெரியும். இப்ப துளி கூட சந்தேகமே வேண்டாம். எந்த ஒரு நிலைமையிலையும் நிச்சயமாக மாற்றம் தெரியும், நிச்சயமா இல்ல சந்தேகம். எத்தனையோ பேர் இப்ப இவனுடைய வாழ்க்கையில நடந்தது இல்லையா? எந்த நிலைமையில இருந்தா, கடவுள் இல்லேன்னு கிண்டல் பண்ணவன், கடவுள் கோவிலுக்கு போகாதவன், கிருஷ்ணான்னு நானாவது சொல்றதாவது அப்படி சொன்ன கிருஷ்ணாவுக்கே இவ்வளவு தூரம் அவனுக்கு ஏற்றம் கிடைச்சது. விடாம விடாம ஏதாவது கஷ்டம் இருந்தா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் கிருஷ்ணான்னு சொல்றேன், இந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிறதா? காத்தல எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், கிருஷ்ணான்னு சொல்றேன், எழுப்புறாரா பாக்கலாம். நீங்க சும்மா சொல்லி பாருங்க, நிச்சயமாகவே கண் கூட பலன் பார்க்க முடியும். உங்க வயசோ உங்க ஜாதியோ உங்களுடைய குலமோ எதுவும் முக்கியமே இல்லை. பூமியில எல்லாரும் தானே மூச்சு காத்து சுவாசிக்கிறோம். நான் பணக்காரன், இவனுக்கு ஸ்பெஷலா காத்து, நான் ஏழை, இவனுக்கு கம்மியா காத்துன்னு கிடையாது. மனிதர்களால உண்டாகப்பட்ட விஷயங்கள் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. தெய்வத்துடைய விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வு கிடையாது. கடல்ல போய் நின்னோம்னா நாயா நின்னாலும் கடல் அடிக்கத்தானே செய்யும். தாமிரபரணியில போய் நாய் நக்கி குடிச்சாலும் தாமிரபரணி ஜலம் அதோடைய தாகத்தையும் தீர்க்கும். அதனால தாமிரபரணிக்கு ஒண்ணும் கெடுதல் கிடையாது. அதே நாய் நக்கி குடிக்கிற தாமிரபரணி தண்ணியா நம்ம ஆழ்வார்க்கு திருமஞ்சனமும் நடக்கிறது. ஆழ்வார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஜீயர்லாம் கூட தாமிரபரணியில குடிக்கிறது. அப்ப தாமிரபரணி எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கு. தாமிரபரணி எத்தனையோ மீன்கள்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்கு. அது போல தெய்வம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொதுவானது, எல்லா நிலைமைகள்லையும் பொதுவானது, நிச்சயமா நன்மை பயக்கும். அதனால கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. நிறைய பேர் சொல்லலையே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எல்லாருக்கும் தானே வாயில வருது, எல்லாருக்கும் தானே வாய் வருது. எல்லாரும் பல ஜாதிக்காரா தானே இங்க இருக்கும், பல வயசுக்காரா தானே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை நிலைமை வெவ்வேறு விதமா தானே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு பணம் ஜாஸ்தியா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு பணம் குறைவா இருக்கலாம். உடம்புல வியாதிகள், குடும்ப பிரச்சனை எல்லாமே பலவிதமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஆனா எல்லாருக்கும் வருது இல்லையா? எல்லாருக்கும் கிருஷ்ணான் வருதா இல்லையா? அவ்வளவுதான். அவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கே அவளை நடந்ததுன்னா இப்ப சொன்ன கிருஷ்ணாவுக்கு எவ்வளவு நடக்கும் அவன் சொல்லாமா? கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. சொல்ல வர்றது இல்லையா? இதுதான ஒரு கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. இதுதான ஒரு கஷ்டம் இருக்கு. இல்லாட்டி 40 நாள் விரதம் இருந்து சொல்லணும், ஒத்த கால நின்று சொல்லணும், மத்தியானம் வெயில மொட்டை மாடியில படுத்துட்டு சொல்லணும், அப்படியே தான் இருக்கா இல்லையே? எவ்வாறு அவங்க சௌகரியத்தை உட்காந்தான்னு சொல்லணும். அப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் இதை சொல்ல முடியும். நீங்க பல் தேய்க்கும் போது சொல்லலாம், குளிக்கும் பொழுது சொல்லலாம், நடக்கும் பொழுது சொல்லலாம், எந்த நிலைமையில இருந்தாலும் இதை சொல்ல முடியும். சொல்லிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு எவ்வளவு சொல்லிட்டு பாருங்க, நிச்சயமா மாற்றங்கள் தெரியும். இல்ல ஒவ்வொரு நாமத்துக்கும் அத்தனை பலம் உண்டு. ஒரு நாமத்துக்கே வைகுந்தம் வரைக்கும் நாராயணன் வரைக்கும் முன்னாடி வந்து நின்னான். அப்படின்னா நம்ம உலகாயுத விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னதே வேண்டாம், நிச்சயமா நன்னா தான் இருப்போம். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது நல்லதுக்குதான், நம்ம கெடுதல் நடக்கல. எவ்வளவோ பக்குவப்பட்டிருக்கோம், எத்தனையோ பேர் நமக்கு ஏமாத்திருப்பார்கள், நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பார்கள். அதனால அவருடைய உண்மையான இயல்பு நமக்கு தெரிஞ்சுதா இல்லையா? முகத்திர கிழிஞ்சுதா இல்லையா? நம்ம எல்லாரும் நல்லவன் நம்பிட்டு இருப்போம். கடவுளே ஒரு காலத்துல அவருடைய முகத்திரையை கிழிச்சு காட்டும், நீ ஜாகிரதையா இருந்துக்கும். அதனால எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கு. நமக்கு கெடுதல் நடந்தது இல்லை, கெடுதல் நடக்க போகிறதும் இல்லை, இனியும் நல்லதுதான். அதனால விரும்ப கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு வாங்கும். நிச்சயமா வாழ்க்கை கொஞ்ச நாளத்திலே நீ வேகமா நிறைய மாற்றங்களை சத்தியமா நிச்சயமா பார்க்க முடியும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे Okay.
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe
Krishna Krishna Radhe
Radhe
Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Jai Sadgurunath Maharaj Ki समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராதே கிருஷ்ணா கிருஷ்ண